அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்திலே உங்களை நீதியின் பாதை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். சமாதானத்தின் இறைவன் நிறுவினதான இந்த நீதியின் பாதையை எல்லோரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் இறைவனுடன் என்றென்றும் உண்மையான சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறான். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று மீண்டும் கேட்க வந்ததற்கு நன்றி சொல்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் இந்த பாடத்திட்டத்தை ஆசீர்வதிப்பானாக. அன்பான நண்பர்களே, எமது முந்தின நிகழ்ச்சியில் ஈசா நபி அவர்களின் அதிகாரத்தையும் அவர் அதை செயல்படுத்தினதையும் பார்த்தோம். அந்த அதிகாரங்கள் சாதாரணமான தீர்க்கதரிசிகளின் இறை வாக்கினரின் அதிகாரத்தை மிஞ்சுவதாக இருந்தது. ஒரு மனித சரீரத்துக்குள்ளாக இறைவனின் சக்தியாக ஈசா நபி அவர்கள் செயல்பட்டார். அதனால்தான் இறந்து போனவர்களை ரூஹோடு எழுப்பவும் காற்றையும் கடலையும் அதட்டவும் ஷைத்தானின் வல்லமைகளை மேற்கொள்ளவும் நோய்வாய்ப்பட்ட அநேகரை சுகமாக்கவும் ஈசா நபியினால் முடிந்தது. இன்று நாம் இஞ்சிலின் இரண்டாவது புத்தகத்திலிருந்து நமது பாடத்திட்டத்தை தொடரலாம். ஈசா அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை சூழ்ந்த கூட்டத்தினருக்கு உவமைகள் மூலமாக காரியங்களை எப்படி விளக்கி சொன்னார் என்பதை பார்க்க போகிறோம். ஈசா நபி அவர்கள் பெரும்பாலான உவமைகளில் உண்மையை முன்வைத்து பேசினார். காரணம், அவரை பின்தொடர்ந்த மக்கள் ஈசா நபியிடமிருந்து இறைவாக்கை கேட்பதில் அதிக கவனம் செலுத்தவில்லை, மாறாக அற்புதங்களை பெறுவதிலும் அற்புதங்களை காண்பதிலுமே கவனமாக இருந்தார்கள். தங்களின் பாவம் நிறைந்து ஆத்மாவை குணப்படுத்துவதில் அவர்களுக்கு நாட்டம் இல்லை. மத தலைவர்கள் ஈசா நபி சொல்வதிலிருந்து ஏதாகிலும் குறை கண்டுபிடிக்க முடியுமா என்று எதிர்பார்ப்போடுதான் ஈசா நபியின் வார்த்தைகளை கேட்டார்கள். ஈசா நபி அவர்கள் தான் சொல்ல போகிற சத்தியத்தை உவமையின் மூலமாக பேசுவார். அப்படி உவமையாக பேசுவதன் மூலம் தன்னை சூழ்ந்திருக்கும் மக்களும் சீடர்களும் தான் சொல்ல வந்த உண்மையை எளிதில் விளங்கிக் கொள்ளும் வரை அவர்களுக்கு பொறுமையாக உவமைகளை விளக்குவார். எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது இறைவனின் நாட்டமாக மாஷா அல்லாஹ் இருந்தாலும் நாம் சத்தியத்திற்கு செவியை அடைத்துக் கொண்டால் இறைவன் வலுக்கட்டாயமாக நம்மில் எதையும் செய்ய மாட்டான். இன்சானில் பெரும்பாலானவர்கள் செல்வத்தை தேடுவதைப் போலவே இன்சான் இறைவனின் சத்தியத்தையும் தேட வேண்டும் என்று இறைவன் நாடுகிறான். சுலைமான் நபி எழுதின நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இரண்டாவது சூரா 4-5 ஆகிய ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நீங்கள் எப்படி பணம் அல்லது திரளான செல்வத்தை விட இறைவனின் சத்திய வார்த்தைகளை மதிக்கிறீர்களா? இறைவனின் வாக்குகள் உங்கள் மனதிலும் இருதயத்திலும் நீங்க இடம் பிடித்திருக்கிறதா? கடவுளுக்கு முன்பாக உங்கள் இருதயத்தின் நிலைமை எப்படி என்பது உங்களுக்கு தெரியாது. இன்ஜில் புத்தகத்தின் 3 புத்தகத்தில் 8வது ஆயத்து 1-18 வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பன் இருவரும் அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஊமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாரியின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததனால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து ஒன்று நூறாக பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்க்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றன்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினால் மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். விதைப்பவனின் ஓமையை குறித்த உண்மையை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? இந்த ஓமையில் விதை மற்றும் மண் இரண்டையும் காண்கிறோம். விதை எதை குறிக்கிறது? மண் எதை குறிக்கிறது? ஈசா அலை அவர்கள் சொன்னார், விதை இறைவனுடைய வார்த்தையையும் மண் இன்சானின் இருதயத்தையும் குறிப்பிடுகிறது. ஆம், இறைவனுடைய வார்த்தை என்பது நல்ல விதைக்கு ஒப்பானது. காரணம், இறை வாக்கு உயிர் உள்ளது. இந்த இறை வாக்கானது உங்களுக்கு இம்மையில் மார்க்கத்தையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் கொண்டு வரக்கூடிய வல்லமை உடையது. ஆனால் இன்சானின் கல்வோ மிக கடினமான பாறை போலவும் உலர்ந்து போன மண்கட்டியை போலவும் இருக்கிறது. நாம் இப்பொழுது இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். ஓமையில் எத்தனை வகையான மண்ணை பார்க்கிறோம்? விதையானது எப்படி நான்கு விதமான மண்ணில் விழுகிறது என்பதை பார்ப்போம். முதலாவது, கடினமான பாதையின் மேல் உள்ள மண். இரண்டாவது, பாறைகள் இடுக்கில் உள்ள மண். மூன்றாவது, முள்களாக வளர்ந்த செடியின் நடுவில் உள்ள மண். நான்காவது, நல்ல பண்படுத்தப்பட்ட மண். முதலாவது, இன்சான் நடந்து போகக்கூடிய மண் பாதை போன்ற கடின இருதயமுள்ள இன்சான்களை ஈசா நபி அவர்கள் குறிப்பிடுகிறார். சிலருடைய இருதயம் காங்கிரீட் போல கடுமையானது. விதையானது கடுமையான பாறை மீது விழுந்தால் என்ன நடக்கும்? இது வாழ்க்கைக்கு வசந்தமாகி நல்ல பலனை தருமா? ஒருபோது முடியாது. இந்த விதை மேலோட்டமாக வேர் ஊன்றக்கூட முடியாது. மனிதன் அதன் மீது நடப்பான், பறவைகள் வந்து அந்த விதையை கொத்தி எடுத்துக்கொண்டு போய்விடும். இப்படித்தான் கடினமான இருதயத்தை உடைய இன்சானின் கல்வில் இறைவாக்கியாகிய விதை வேரூன்றி வளராதபடினால் இவர்கள் தங்கள் இருதயங்களில் ஈசா நபியை உலக மீட்பராக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை அல்லது மரபு வழியை மட்டுமே ஆதாரமாக கொண்டு பேசுகின்றனர். கடினமான பாதையில் விழும் ஒரு விதை உயிரை உருவாக்க முடியாது என்பது போலவே இவர்களுடைய இருதயத்தில் விழுந்த இறைவாக்கானது இவர்களுக்குள்ளே ஜீவனை கொண்டு வர முடியவில்லை. இயேசு சொன்ன இரண்டாவது ஓமையான பாறைகளுக்கு நடுவில் விழுந்த விதை எதற்கு ஒப்பா இருக்கிறது என்றால், இறைவாக்கை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்பவர்களின் இருதயத்தை விளக்குகிறது. ஆனாலும் இறைவாக்கானது அவருடைய உள்ளத்தில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாததால் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அல்லது இறைவாக்கின் காரணமாக அவன் துன்பப்படுகையில் அவர் சத்தியத்திலிருந்து விலகி சென்று விடுவார். காரணம், இப்படிப்பட்டவர்களின் இருதயத்தில் இறைவாக்கு வேர்பிடித்து வளர முடியாது. இப்படிப்பட்டவர்கள் இறைவனை மகிமைப்படுத்துவதை விட இன்சானை மகிமைப்படுத்தவே விரும்புகிறார்கள். பாறை இடத்தில் விழுந்த விதைகள் பயனற்று போவது போலவே இவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட இறைவாக்கும் வீணாகவே போய்விடுகிறது. மூன்றாவது வகையான மண் முட்புதர்கள் நிறைந்த இடத்திலிருந்தது. முள்கள் நடுவில் விதை விழுந்தால் என்ன நடக்கும்? அது பலனை தருமா? இல்லை, அது முடியாது. பலன் தருவதற்கு முன் முட்செடிகள் அதை பாதித்துவிடும். முட்செடிகளுக்கு நடுவில் விதைக்கப்பட்ட விதை இன்சானின் இருதயத்தில் விழும். இறை வார்த்தையானாலும் உலக மயக்கம், பாவ சிற்றின்பம், பண ஆசை மற்றும் உலக பெருமை போன்றவைகள் இந்த இறைவாக்கானது இன்சானின் இருதயத்தில் ஆழமாக போகாதபடி தடை செய்து விடுகின்றன. இறைவாக்கு இவர்கள் உள்ளத்தில் சென்றாலும் அதை நடப்பிப்பதில் இன்ஷா அல்லாஹ் இறைவாக்குக்கு இன்னொரு நாள் செவி கொடுப்பேன், இப்பொழுது அல்ல என்று சிறுபிள்ளைத்தனமாக கூறிவிடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் இறைவாக்கை புரிந்து கொள்ள போதுமான நேரத்தை செலவிட மாட்டார்கள் என்பதை சைத்தான் நன்கறிவான். நன்றாக சம்பாதிக்க வேண்டும், கடைவீதி போக வேண்டும், நல்ல பொருட்களை வாங்க வேண்டும், படிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், நன்றாக ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்றுதான் நீங்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதுதான் உங்கள் அனுபவமாக இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் மற்றும் அதை குறித்த கவலைகள் நிறைந்ததாக இருக்கின்றதா? உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் இறைவனின் சத்தியத்தை தேட நேரத்தை ஒதுக்கவில்லை. ஒரு நாள் மரணம் வந்து உங்களை நித்தியத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை நினைவில் வையுங்கள். எது உண்மை எது பொய் என்பதை நீங்கள் அந்த நாளில் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் தேடாத அல்லது கீழ்ப்படியாத உண்மையை அந்த நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த நாளில் அது உங்களுக்கு பலன் அளிக்காது. காரணம், மனம் திரும்புதலின் காலம் கடந்து போய்விடும். நீங்கள் நித்தியத்தை இழந்து போவீர்கள். நான்காவது வகையான மண் மிகவும் நல்ல மண்ணாக இருந்தது. நல்ல பண்பட்ட மண்ணில் விதைக்கப்பட்ட விதை நன்றாக முளைத்து மிகுதியான பலனை கொடுத்தது. அதனால் விதை விதைத்த விவசாயி விதைத்ததை போல 100 மடங்கு பலன் அடைந்தான். விதைகள் விழுந்த நல்ல மண் என்பது வசனத்தை கேட்டவுடன் விளங்கிக் கொள்ளும் இருதயம், இருதயத்தில் இறைவாக்கை தக்க வைத்துக் கொள்ளும் இருதயம். இதனால் நீதியையும் நித்திய ஜீவனையும் உருவாக்குகிறது. இறைவாக்கு ஜீவன் உள்ளது, சக்தி வாய்ந்தது. அது தாழ்மையான உள்ளம் உடையவர்களின் இருதயத்தில் ஊடுருவி பாய்ந்து நித்திய ஜீவனையும் நீதியையும் உருவாக்கும். விதைப்பவனுக்கு அடுத்த ஓமையில் ஈசா நபி அவர்கள் நமக்கு கற்பித்த சுருக்கமான போதனை இதுதான். இறை வாக்கு நல்ல விதைக்கு ஒப்பானது. இன்சானின் இருதயம் கடினமான மண் போன்றது. விதை கடினமான மண்ணில் விதைப்பதற்கு முன்பு என்ன நடக்க வேண்டும்? எந்த ஒரு விவசாயிக்கும் அந்த நிலத்தை உழ வேண்டும் என்பது தெரியும். அவ்விதமாகவே மனிதனின் இருதயம் இறைவாக்கை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை அடைய வேண்டும். இறை வேதம் கூறுகிறது, யாக்கோபு 1:19-21 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தின் நிலைமை என்ன? பரிசுத்த வேதாகமத்தில் இறைவன் தமது தீர்க்கதரிசிகளின் மூலம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள தயாரா? இறைவனின் வார்த்தை உங்கள் இருதயத்தில் வளர்கின்றதா? அல்லது கடினமான பாறை போன்ற, முள் போன்ற கடினமான மண் போல உங்கள் இருதயம் இருக்கிறதா? இறைவனின் வார்த்தை நல்ல விதை. இந்த நல்ல விதை நல்ல இருதயமாகிய நல்ல நிலத்தில் மட்டுமே 30, 60, 100 ஆக விளைந்து நல்ல பலனை தரும், ஆசீர்வாதத்தை தரும். இப்பொழுது தன்னை சுற்றிலும் இருந்த மக்கள் மத்தியில் ஈசா நபி அவர்கள் உழவரை பற்றி பேசின ஒரு ஊமையை பார்ப்போம். இஞ்சிலின் முதல் புத்தகமாகிய மத்தேயு 13வது சூரா 27 முதல் 40 ஆயத்துகள் வரை படிக்கிறேன், கேளுங்கள். வீட்டு எஜமான் ஆகிய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னான். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதான் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார் என்றார். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடு ஊமைகளாக பேசினார். ஊமைகளினாலே அன்றி அவர்களோடு பேசவில்லை. என் வாயை ஊமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். நண்பர்களே, கேளுங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? கோதுமை போன்றவர்களா அல்லது களையை போன்றவர்களா? உங்கள் இருதயத்தை சோதித்து பாருங்கள். நியாயாதிபதி ஈசா வாசலில் நிற்கிறார். நியாயத்திருப்பு நாள் வரப்போகிறது. நியாயத்திருப்பு நாளில் நியாயாதிபதியை சந்திக்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? நித்திய நரகத்திலிருந்து உங்களை தப்புவிக்க வந்த ஈசா நபி அவர்களின் வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் நீங்கள் நியாயத்திருப்பு நாளுக்கு பயப்பட தேவையில்லை. மசீஹ் ஈசா அவர்கள் சொன்ன சில வார்த்தைகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 5:20 வசனம் மற்றும் மத்தேயு 13:43 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். பிதாவானவர் குமாரிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அன்பானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டதற்காக உங்களுக்கு எங்கள் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.